ஓம் சாந்தி. முரளி தேதி 22/8/2026 காலை முரளி பாப்தாதா முதுவன். இனிமையான குழந்தைகளே, விசால புத்தி உடையவர்களாக ஆகி பெரியவர்களின் அபிப்பிராயங்களை அதாவது ஆலோசனையை பெற்று அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களிடம் மண்டபம் ஆகியவை வாங்கி நிறைய கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். கேள்வி: இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ள எந்த ஒரு எண்ணத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் துக்கமடைய மாட்டீர்கள். பதில்: நாம் பூஜைக்குரிய ராஜாவாக இருந்தோம், பிறகு ஏழையாக ஆனோம் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை ராஜாவாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். பாபா இப்பொழுது நமக்கு முழு உலகத்தின் செய்தியை போடுகின்றார். நாம் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம். இதே நினைவூட்டல்களை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் தங்களை துக்கமானவர்களாக நினைக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் குஷியாக இருப்பீர்கள். பாடல்: கண் இல்லாதவர்களுக்கு வழி கூறுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான அருமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். தந்தையை சந்திப்பது அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவது மிகவும் சுலபம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தையிடத்திலிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஜீவன் முக்தி என்றால் சுகம், சாந்தி, செல்வம் ஆகியவற்றின் ஆஸ்தி. இப்பொழுது ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் வந்தனம் என்ற இரு வார்த்தைகள் உள்ளன. இச்சமயம் பக்தி மார்க்கம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் காரணமாக எல்லோரும் ஜீவன் வந்தனத்தில் உள்ளனர் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தந்தை வந்து வந்தனத்தில் இருந்து விடுவிக்கின்றார், ஆஸ்தி அளிக்கின்றார். எப்படி மகன் பிறந்த உடனேயே வாரிசு பிறந்து விட்டான் என்று தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் புரிந்து கொண்டு விடுகின்றார்கள். எப்படி இது புரிந்து கொள்வது சுலபமோ அதே போல அதுவும் சுலபமாகும். பாபா, முந்தைய கல்பத்தை போல நீங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளீர்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். உங்கள் மூலமாகத்தான் சுலபமாக ஆஸ்தி பெறுவதற்கான வழி கிடைத்துள்ளது. புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா பகவான்தான் ஆவார் என்பதையோ ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். அவர் நம்மை அலைவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். நேற்றைக்கு பக்தி செய்து கொண்டிருந்தோம், இன்றைக்கு தந்தையிடமிருந்து எளிய ஞானம் மற்றும் ராஜ யோகத்தின் வழி கிடைத்துள்ளது. இரண்டு தந்தை இருக்கின்றார்கள் என்று நாங்கள் வீக்கே மூலமாக கேட்டோம் என்று குழந்தைகள் தங்கள் அனுபவத்தை கூறுகிறார்கள். இரண்டு தந்தை இருக்கின்றார்கள் என்பதை உங்களை தவிர வேறு யாரும் வாயால் கூற முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானதாகும். யார் இந்த இடத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு சட்டென்று நினைவிற்கு வந்துவிடும். இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. ஆம், நினைவிற்கு கொண்டு வந்தவர்களை கூட மாயை ஏதாவது ஒரு நேரத்தில் ஓங்கி அறைந்து மறக்க வைத்து விடுகிறது. இதில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை நினைவூட்டியே இருக்கின்றார். தூய்மையின் கங்கணம் கூட முழுமையாக கட்ட வேண்டும். ரக்ஷா பந்தன் பற்றிய ரகசியம் என்ன என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் இந்த உறுதியை எடுக்குமாறு செய்வித்தது? காமமோ மகா எதிரியாக, நான் ஒரு பொழுதும் பதீதமாக ஆக மாட்டேன் என்று என்னிடம் உறுதியிடுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அரை கல்பத்தின் பாவங்கள் எரிந்து முடிந்து போய்விடும். தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். ஆனால் இதுவோ குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார் ஆனால் இதுவோ குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார் என. இந்த விஷயம் சரிதானே? பொற்கொள்ளன் கூட நான் பழைய நகையை புதியதாக ஆக்குவேன் என்று உத்தரவாதம் என்ன கொடுப்பார்? அவருடைய வேலையே இது. அவருடைய வேலையே இதுதான். நெருப்பில் போடுவதால் அவசியம் அது உண்மையான தங்கமாக ஆகியே விடும். எனவே ஆத்மாவி கூட துரு படிந்துள்ளது என்று தந்தை புரிய வைக்கின்றார். எப்படி சத்தோ ரஜோ தமோவில் வருகிறீர்கள்? இது மிகவும் சுலபமானதாகும். படங்கள் கூட எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன என்றால் அதன் மூலம் சுலபமாக புரிய வைக்க முடியும். பல்கலைக்கழகம், கல்லூரிகள் ஆகிய இடங்களில் கூட அநேக விதமான வரைபடங்கள் இருக்கும் அல்லவா? உங்களுடையதும் இது வரைபடம் ஆகும். நீங்கள் நல்ல முறையில் எவர் ஒருவருக்கும் புரிய வைக்கலாம். ஞானக்கடல் பதீத பாவன தந்தை தான் வந்து இந்த வழியை கூறுகின்றார். வேறு யாருமே பதீதர்களை பாவனமாக ஆக்க முடியாது. கண்ணில்லாத துக்கமுடைய மனிதர்களாக இருக்கின்றார்கள். முதல் இரண்டு யுகங்களில் துக்கம் இருப்பதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தியும் இருப்பதில்லை. அது இருப்பதே ஸ்வர்கமாகும். பாரதத்தினுடைய இந்த நேரத்து பாரதத்தின் மனிதர்களுக்கும் மற்றும் பழமையான பாரதத்தின் மனிதர்களுக்கும் வேற்றுமை உள்ளதல்லவா? ஆனால் இதை வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு பூஜை நடக்கிறது, எவ்வளவுக்கெவ்வளவு யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு தேவி தேவதைகளுக்கு நல்ல நகைகள் அணிவிக்கின்றார்கள். பிரம்மா பாபா சுயம் அனுபவம் உடையவராவார். மும்பையில் இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் கோவிலின் ட்ரஸ்டி லக்ஷ்மி நாராயணனுக்காக வைரங்களின் மாலையை தயார் செய்திருந்தார். பாபாவிற்கு அந்த ட்ரஸ்டியின் பெயர் கூட நினைவிருக்கிறது. முதலில் ஷிவபாபாவின் கோவில் கட்டினார், பின் நன்றாக அலங்காரம் செய்தார், பிறகு தேவதைகளுடையதை அமைத்தார். லக்ஷ்மி நாராயணர் ஆகியோருக்கு எவ்வளவு நகைகள் அணிவித்தார்! அச்சமயம் எவ்வளவு செல்வம் இருந்திருக்க கூடும்! கஜினி முகமது எவ்வளவு ஒட்டகங்களில் நிரப்பிக் கொண்டு சென்று விட்டார்! பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான செல்வம் இருந்தது! இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் புரிந்துள்ளீர்கள். நமது பாரதம் என்னவாக இருந்தது? நமது பாரதத்தில் குபேரனின் கஜானா இருந்தது. வைரம் வைடூரியங்களின் கோவில்கள் அமைத்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது அந்த பொருட்கள் இல்லை. எல்லாமே கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுதோ என்ன நிலையாகிவிட்டது? நீங்கள்தான் பூஜிக்கத்தக்க செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே 84 பிறவிகள் எடுத்து முழுமையாக ஏழையாகி உள்ளீர்கள். இப்பேற்பட்ட விஷயங்களை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு பொழுதும் நீங்கள் தங்களை துக்கமுடையவர்களாக நினைக்க மாட்டீர்கள். நாம் பாபாவிடம் என்ன எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மனதில் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள். பாபா வந்து நமக்கு முழு உலகத்தின் சமாச்சாரத்தை கூறுகின்றார். இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. முதலாவதாக ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரே வழி, ஒரு பாஷை இருந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லோரும் சுகமுடையவர்களாக இருந்தார்கள். பின்னால் இது போல தங்களுக்குள் சண்டையிட முற்பட்டார்கள் மற்றும் பாரதம் துண்டு துண்டாக ஆகியது. முதலில் அவ்வாறு இருக்கவில்லை. அங்கு எந்த ஒரு துக்கமும் இருக்கவில்லை. நோய் நொடியின் பெயர் அடையாளமே இருக்கவில்லை. அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். உங்களுக்கு தங்களது நினைவு வந்துவிட்டது. உண்மையில் கல்ப கல்பமாக நமக்கு மறதியாகிறது. பிறகு நினைவில் வருகிறது. படைப்பவர் மற்றும் படைப்பை மறந்துவிட்டதுதான் முதலில் ஏற்பட்ட ஒரே தவறாகும். இப்போது நீங்கள் முதல் இடை கடையை அறிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் கூட இந்த ஞானம் இருக்காது. பின் பரம்பரையாக எப்படி நடக்க முடியும்? இச்சமயத்தில் முக்கிய மகாராஜாக்கள் தான் இருப்பார்கள். ரிஷி முனிகள் இருப்பார்களா என்ன? அவர்கள் துவாபர யுகத்தில் வருவார்கள். அவர்கள் ராஜாக்களின் ஆதாரத்தில் நடக்கிறார்கள். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரியாது என்று கூறுகின்றார்கள். சுயம் இந்த ராஜாக்களுக்கு கூட தெரியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் பற்றி தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிவாளிகளாக ஆகியுள்ளீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் கோவிலை அமைப்பவர்களுக்கு நீங்கள் எழுதலாம், இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து கோவில்கள் கட்டுகிறீர்கள், ஆனால் அவர்களது வாழ்க்கை சரித்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? பிறகு எங்கு சென்று விட்டார்கள்? இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் கூற முடியும். இதுபோல அவர்களுக்கு நீங்கள் எழுதலாம். குழந்தைகளாகிய நீங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அறிந்துள்ளீர்கள். எனவே ஏன் எழுதக்கூடாது? பனாரஸில் சிவனின் கோவில் எவ்வளவு பெரியதாக உள்ளது! அங்கு கூட டிரஸ்டிகள், அதாவது தர்ம கர்த்தாக்கள் இருப்பார்கள். அதுபோல் பெரியவர்களுக்கு புரிய வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பெரிய மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய சப்தம் நிறைய ஆகிவிடும். ஏழைகள் சட்டென்று கேட்டுக் கொண்டு விடுவார்கள். பெரியவர்களுடைய உதவியை பெற வேண்டும். அபிப்பிராயங்கள் கூட பெரியவர்களுடையதை எழுதுமாறு செய்விக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய குரல் கூட உதவி செய்யும். உண்மையில் அவர்கள் எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவிற்கு சப்தம் செய்வதில்லை, அதாவது விளம்பரப்படுத்துவது இல்லை. நீங்கள் ஜனாதிபதிக்கு கூட புரிய வைக்கிறீர்கள், நன்றாக உள்ளது என்று கூறவும் செய்கிறார்கள். முதல் மந்திரி, ஆளுநர் ஆகியோர் திறந்து வைக்கின்றார்கள். இந்த வீக்கேக்களோ இறைவனை சந்திப்பதற்கான மிகவும் நல்ல சுலபமான வழியை கூறுகின்றார்கள் என்று எழுதுகிறார்கள். ஆனால் இறைவன் என்றால் என்ன பொருள், இது எதுவுமே புரியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மட்டும் வழி மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறுகின்றார்கள். அமைதி கிடைப்பதற்கான வழி நன்றாக உள்ளது, ஆனால் அவர்களோ புரியாமல் உள்ளார்கள். பாபா மிகப்பெரிய மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக கூட கூறுகின்றார். மிக பெரிய மனிதர்களிடத்திலிருந்து பெரிய பெரிய பிரசித்தமான மண்டபங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அனைத்து மனிதர்களின் நன்மைக்காக இந்த கண்காட்சியை எப்பொழுதற்குமாக வைக்க விரும்புகின்றோம் என்று கூறுங்கள். விளம்பரம் மட்டுமே செய்தால் போதும். இதுபோல் 50 அல்லது 100 மண்டபங்கள் எடுக்க வேண்டும். பாரதமோ மிகப்பெரியதாகும் அல்லவா? ஒவ்வொரு நகரத்திலும் 10-12 மண்டபங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தகைய மண்டபங்களில் கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பத்திரிகையில் வெளிப்பட வேண்டும். யாருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும். பின் எத்தனை பேருக்கு நன்மையாகிவிடும்? குழந்தைகள் மிகவுமே பரந்த புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? கண்காட்சிகளை மிகவும் விமர்சையாக செய்யுங்கள் என்று தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகின்றார். பாபா ஏற்பாடு செய்துவிட்டு கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். இவை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பகவான் வருகின்றார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைக்கின்றார். எனவே அவசியம் எவ்வளவு பிராமணர்களை படைத்திருக்க கூடும்? இப்பொழுது மீண்டும் படைத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை பிராமணர்கள் பிராமணிகள் இருக்கின்றார்கள்? பாபா இந்த பிராமண தர்மத்தை சங்கமத்தில் படைக்கின்றார். நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. பத்தீத உலகத்தை பாவனமாக ஆக்க வேண்டி வரும் பொழுதே தந்தை வருகிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் படைப்பை படைக்கிறார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஆனால் எப்பொழுது படைக்கிறார் என்பதை புரியாமல் உள்ளார்கள். ஏதோ புது படைப்பை படைத்திருக்க கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிரம்மாவையோ சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். பிரஜாபிதா பிரம்மா இங்கே இருக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள். தூய்மையாக ஆகி பின்னர் பரிஷ்டா ஆகிவிடுகிறீர்கள். சாட்சாத்காரம் செய்கின்றார்கள். அங்கு அசைவுகளின் செயல்கள் நடக்கிறது என்று குழந்தைகள் வந்து கூறுகின்றார்கள். அது இருப்பதே மூவி வேர்ல்ட். நீங்கள் ஊமை திரைப்படம் கூட பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது நடைமுறையில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். மூலவத்தனம் என்பது அமைதியான உலகம். அங்கு ஆத்மாக்கள் இருப்பார்கள். சூக்ஷம வத்தனத்தில் சூக்ஷம சரீரம் கூட இருக்கிறது. எனவே அவசியம் ஏதோ பாஷை கூட இருக்கும். ஆத்மாக்களாகிய நம்முடைய இடம் சாந்தி தாமம் ஆகும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. பிறகு இருப்பது சூக்ஷம வதனம். அங்கு பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறார்கள். மேலும் இது கலியுகம் மற்றும் சத்யுகத்தின் சங்கமயுகமாகும். இங்கு தந்தை வருகின்றார். இங்கிருந்து பிராமணர்களாகிய நீங்கள் செல்கிறீர்கள். பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு உள்ளது அல்லவா? இங்கு இருவருமே உங்களுடைய பிறந்த வீட்டினர் ஆவார்கள். பாப் தாதா இருவரும் குழந்தைகளை மலர்களாக ஆக்குவதற்காக அழைக்கிறார்கள். முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா என்று கூறுகின்றார்கள். கராச்சியில் ஒரு பயில்வான் இருந்தார். அவர் வந்து முன்னால் நிற்பார். பார்த்தபடியே விழுந்து விடுவார்கள். விசாரிக்கும் பொழுது நான் புதாவின் தோட்டத்திற்கு சென்றேன், புதா மலர் கொடுத்தார் என்று கூறுவார். இப்பொழுது அவருக்கு ஞானமோ இருக்கவில்லை. தோட்டம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது முட்களின் வீடு மற்றும் அது மலர்களின் தோட்டமாகும். உங்கள் புத்தியில் முழு ரகசியமும் உள்ளது. சத்யுகம் என்றால் என்ன? கலியுகம் என்றால் என்ன? உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பூ சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது. இது பற்றிய விஸ்தாரமும் நிறைய உள்ளது. உங்கள் புத்தியில் எவ்வளவு சுருக்கமாக பதிந்துள்ளது? குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவரான தந்தை மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்துள்ளீர்கள். பிரம்மாவை படைப்பவர் என்று கூற மாட்டார்கள். படைப்பவர் ஒருவர்தான். பலியாவது கூட ஒருவரிடம்தான். முதன் முதல் படைப்பு பிரம்மாவினுடையது, பிறகு கிருஷ்ணருடையது என்று கூறுவார்கள். பிரம்மாவும் இருக்கிறார். பிராமணர்கள் கூட அவசியம் வேண்டும். பாண்டவர்கள் பிராமணர் என்று நினைக்க மாட்டார்கள். பிரம்மா மூலமாக பிராமணர் வேண்டும். இது ஆன்மீக வேள்வியாகும். இதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவிற்கு அதே தந்தை ஞானம் அளிப்பார். நமக்கு மனிதர்கள் கற்பித்ததில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கற்பிக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணர் என்று கூறுவார்களா என்ன? அவரோ இருக்கவும் முடியாது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை யார் செய்கிறார்கள்? கிருஷ்ணரா? இல்லை, பரம்பிதா பரமாத்மா. விஷ்ணு மூலமாக பாலனை. பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் எவ்வளவு இருக்கிறது? பிரம்மா முகவம்சாவளிதான். பிறகு போய் விஷ்ணுபுரியில் தேவதையாக ஆகின்றார்கள். பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவே விஷ்ணு ஆவதற்கு ஒரு நொடி, விஷ்ணுவே பிரம்மா ஆவதில் 84 பிறவிகள். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இது எல்லையில்லாத விஷயங்கள் ஆகும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத படிப்பை படித்து எல்லையில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் அறிந்து கொள்கிறது. அப்படியின்றி ஷரீரம் ஆத்மா மூலமாக ஞானம் எடுக்கிறது என்பதல்ல. இல்லை, ஆத்மா ஞானம் எடுக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கிறது? இந்த உள்ளூர மறைமுகமான குஷி இருக்க வேண்டும். படைப்பினுடைய சஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது. துக்கம் கூட ஆத்மாவிற்கு தான் ஏற்படுகிறது. எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு தெளிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது? உங்களுக்கு குஷி இருக்கிறது. கடலிடமிருந்து புத்துணர்ச்சி பெற்று மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிய வேண்டும். தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கண்காட்சி ஆகியவை தயார் செய்வதில் உதவி செய்யுங்கள். ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை, சேவை மற்றும் சேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பரந்த புத்தி உடையவர்களாக ஆகி அமர்க்களமாக சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஸ்மிருதிகளை அதாவது நினைவுகளை மறக்கக்கூடாது. தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்காக கொடுத்திருக்கும் வாக்குறுதியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வரதானும் விடுபட்ட தன்மையின் பயிற்சியின் மூலம் பரிஷ்டா சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்விக்கக்கூடிய நிரந்தர ராஜயோகி ஆகுக. விடுபட்ட தன்மையின் பயிற்சியின் மூலம் பரிஷ்டா சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்விக்கக்கூடிய நிரந்தர சகஜ யோகி ஆகுக. எந்த ஒரு ஆடையையும் அணிவது அல்லது அணியாமல் இருப்பது எப்படி தன் கையில் இருக்கிறதோ அதே போன்ற அனுபவம் இந்த உடல் என்னும் ஆடையில் இருக்க வேண்டும். எப்படி ஆடையை அணிந்து காரியம் செய்தோம், அப்படி காரியம் முடிந்ததும் ஆடையிலிருந்து விடுபட்டவராகி விட்டது. உடல் மற்றும் ஆத்மா இரண்டின் பற்றற்ற தன்மை நடந்தாலும் சுற்றினாலும் அனுபவமாக வேண்டும். அப்போதுதான் நிரந்தர சகஜ யோகி என்று சொல்லப்படும். இவ்வாறு விடுபட்டவராக இருக்கும் குழந்தைகளின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு பரிஷ்டா சுரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் சாட்சாத்காரங்கள் ஏற்படும். இறுதியில் இந்த சேவையின் மூலம்தான் தாக்கம் ஏற்படும். ஸ்லோகன், சங்கம யுகத்தின் ஒரு நொடியையும் இழப்பது என்பது ஒரு வருடத்தை இழப்பதாகும். சங்கம யுகத்தின் ஒரு நொடியை இழப்பது என்பது ஒரு வருடத்தை இழப்பதாகும். அவ்யக்தேஷாரா, தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாகுங்கள். பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த சொத்தாகிய சதா சுபஸ்வரூபம், சாந்த சுரூபம், மனதின் திருப்தி ஆகியவற்றை அனுபவம் செய்வதற்கு மனதின் பவித்ர தன்மை தேவை. சேமிப்பு செய்வதற்கான வழிமுறை மனம் சொல் செயலில் பவித்ரத்தன்மை இருக்க வேண்டும். அடித்தளம் பவித்ரத்தன்மைதான். சேவையில் வெற்றியின் அடிப்படையும் பவித்ரத்தன்மைதான். சங்கல்பம் அல்லது சொல்லில் வேறு எந்த ஒரு எண்ணமும் கலக்கக்கூடாது. எண்ணத்திலும் பவித்ரத்தன்மை, பாவனையிலும் பவித்ரத்தன்மை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.